ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. தர்க்க சங்கிரம் மூலம் பார்த்தாச்சு. இப்போ டீக்கா பாக்குறோம். டீக்கான்னு சொல்லி சொன்னா கமெண்ட்ரி, விளக்க உரை. அந்த விளக்க உரை பல விளக்க விளக்க உரைன்னு இந்த தர்க்க சங்கிரத்துக்கு எழுதப்பட்டதற்கு தீபிகா அப்படின்ட்டு அன்னம்பட்டரே, இந்த தர்க்க சங்கிரகத்தை எழுதின அன்னம்பட்டரே எழுதியிருக்கார் தீபிகா அப்படின்ட்டு. இன்னொரு பதகிருத்தியம் அப்படின்ட்டு எழுதியிருக்குது. பதகிருத்தியம் அப்படிங்கிறது புதசிங்கர் அப்படிங்கறதுனால எழுதப்பட்டது. சந்திரஜ சிங்கர் அப்படிங்க இருக்கும். சந்திரஜ சிங்கர் அப்படிங்கிறது புதசிங் அப்படின்னு அர்த்தம். சொல்றேன் பாக்கலாம். அடுத்தது நியாயபோதினி. இந்த நியாயபோதினியும் ரொம்ப விசேஷமான ஒரு டீக்கா, கொஞ்சம் அட்வான்ஸ்டு டீக்கா இந்த நியாயபோதினி. இதை தவிர கிரணாவலி முதலிய டீக்காலாம் இருக்கு. தீபிகாக்கு மேல கிரணாவலி அப்படிங்கிற டீக்காலாம் இருக்கு, ரொம்ப விசேஷமான டீக்கா. தீபிகாக்கு மேல எழுதப்பட்ட கிரணாவலி அப்படிங்கிறது வந்து இங்க எழுதியிருக்கும் வல்லப பரம்பரையில இருந்த ஸ்ரீ கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தரனால எழுதப்பட்டது அப்படின்ட்டு இது கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இது இந்த டீக்கா எழுதினவர் தான், தர்க்க சங்கிரகத்துக்கு எழுதின இதே இவரே தான் நியாயபோதினி அப்படின்னு. இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட் நியாயபோதினிங்கிறவங்க, நியாயம் சித்தாந்த முக்தாவலி அப்படின்ட்டு இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்டுக்கும் டீக்கா எழுதியிருக்காரு. ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிறவர் வல்லப மதத்தை சார்ந்தவர். இவர் காசியில ஒரு பெரிய வித்வான், ஏழ பிராமணர் இருந்தாரு. அவர் எழுதின டீக்காவை அவருக்கு பணமுடை இருந்ததுனால அதை காசு கொடுத்து வாங்கி அதை தன் பேர்ல மாத்திட்டார் அப்படின்ட்டு. அதனால இந்த ரெண்டு டீக்காலையும், இந்த கிரணாவலியில ரெண்டு இடத்துலயும், நியாய நியாய முக்தாவலிக்கும் தர்க்க சங்கரத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இந்த ஃப்ரண்ட் ஏரியாவும் கடைசி ஏரியாலையும் கொஞ்சம் அந்த வல்லபாச்சாரியார இந்த விஷ்ணுவை கொண்டு வந்துருவாங்க. நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அன்னம்பட்டர் ரொம்ப தெளிவா இருக்காரு. விஸ்வேஷம் அப்படின்னா ஈஸ்வரர், விஸ்வத்துக்கு ஈஸ்வரர் சிவன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தார்க்கிகர்களோட மதத்துல அவங்க தார்க்கிகர் கடவுள் வந்து ஈஸ்வரன், சிவன் தான் சாம்பமூர்த்தி. அப்படி அந்த ஈஸ்வரனை தான் இங்க வணங்குறார். இது தெளிவா இருக்கு, பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. இருந்தாலும் அந்த விஸ்வேஷம் அப்படிங்கறத மாத்தி சாம்பமூர்த்தி அம்பாயாக சக அப்படின்னு சொல்லிட்டு, அம்பா அப்படிங்கிறது லக்ஷ்மி, லக்ஷ்மி ஸ்ரீ, அந்த லக்ஷ்மி யார்ட்ட யாரோட இருக்காலோ அப்படிப்பட்ட விஷ்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். இங்கேயும் சரி அங்கேயும் சரி, இங்கேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் விஸ்வேஷம் அப்படிங்கிறது வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறது சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு விஷ்ணுவுக்கும் அர்த்தம் எடுத்துக்கலாம், விஷ்ணுவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஈஸ்வரன் ஈஷ ஈஷன்றதுக்கு அர்த்தத்துல ஈஷ ஈஷ்ட இட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷவாசிக உபநிஷத்துல ஆரம்பிக்கிறார் பகவான் பாஷிக்காரர். ஈஷ்ட அப்படின்னா யார் ஆட்சி செய்வதோ, ஆட்சி செய்வார் விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம் இல்ல சிவன் எடுத்துக்கலாம். இங்க ரொம்ப தெளிவா இருக்கு, இங்க கன்ஃபியூஸ் பண்றது கூட தெளிவா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நியாய சித்தாந்த முக்தாவளியில வலை கிருத்த வாசுகிஹி அப்படின்னு இருக்கும். அவளை வலை கிருத்தி அப்படின்ட்டு பாம்ப கையில வளையல் மாதிரி போட்டுருக்காரு அப்படின்ட்டு திருநீலகண்டரை தான் அங்க குறிக்கிறது, சிவனை தான் குறிக்கிறது. இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சு ஒட்டிடுவாரு. சமஸ்கிருத ஞானமும் சாஸ்திர ஞானமும் இருந்திருக்கு, இல்லாம இல்ல. பட் இந்த டீக்காவை எழுதுற அளவுக்கு இருந்ததா அப்படிங்கறது கொஞ்சம் கேள்விக்குறி. அதனால இந்த டீக்கா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏழை பிராமணர்களுடைய நிலை காட்சியில இருந்து இந்த மாதிரி டீக்கா எழுதி விற்கிற அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இருக்கு. இந்த காலத்துல என்ன பிஹெச்டி தீசிஸ் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதி வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த காலத்துல பிஹெச்டி தீசிஸ் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க ஒன்னும் இல்ல, பைசா கொண்டுவே கொடுத்துட்டா போதும், அவரே உங்களுக்கு தீசிஸ் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன கேள்வி வரும் அப்படின்றதையும் எழுதி கொடுத்துருவாரு. முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அந்த கதை நடந்துருக்கு காசி. அப்படி வலிகிருத வாசுகி அப்படின்ற மாதிரி இங்க நிதாய கிருதி விஸ்வேஷம் அப்படின்ட்டு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பதகிருத்தியங்கிற டீக்காவை பார்க்க போறோம். ஏன்னா தீபிகா எத்யபி அன்னம்பட்டரால எழுதப்பட்டதா இருந்தாலும் அதிக பிரமாணிகமா இருக்கும். பிரமாண நிலையில பிராமணிக்க தன்மை வந்து அதிகமான பிரமாண தன்மை. தான் நான் எழுதின டீ ஒர்க்ல நான் என்ன எழுத்து எழுதியிருக்கேனோ அதுல நான் டீக்கா எழுதுறதா பிரமாணத்தன்மை அதிகமா இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்பினோ அதை நான் விளக்க முடியும். அதனால டிபிக்கா தான் கொஞ்சம் நியாயமா இருக்கணும் எடுத்து எடுத்து படிக்கிறதுக்கு. இருந்தாலும் சரளத்துல இனிமையில பதகிருத்தியம் ரொம்ப உச்சகட்டமா சிரேஷ்டமா இருக்கு. அதனால பதகிருத்தியங்கிற டீக்காவிய நம்ம பார்ப்போம். அப்போ நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படிங்கிறாரு. ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ற மாதிரியான மங்களாச்சரணம் ஆரம்பிச்சு எழுதுறாரு. நமஸ்காராத்மக மங்களாச்சரணம், மங்களாச்சரணத்தோட விதையெல்லாம் நம்ம வந்து மூலத்திலே பார்த்தோம். இங்க நமஸ்காராத்மக மங்களாச்சரணமா இவங்க செய்யறாங்க. தார்க்கிகர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்க, ஈஸ்வரவாதிகள் இவங்க. இந்த ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு சித் அங்குராதிகம் சகர்த்திருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் கொடுப்பாங்க. இந்த சித் அங்குராதிகம்னு சொல்லி சொன்னா செடி கொடி இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த முளை விட்டு வர்றது இல்ல, அது சக்கர்த்திருக்கம், ஒரு கர்த்தா கூடியதா இருக்கு. ஒரு செயல் உரியவர் கூறிய செயல் உடையவர் செயல் புரிபவர் கூடியதா இருக்கு. யாரோ ஒருத்தர்னால்தான் இது உண்டாருது. அதனால இதுக்கு ஒரு ஆதாரமான ஒருத்தர் கட்டுப்படுத்தவர் ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தர்க்கத்தினால ஒரு 8-9 தர்க்கம் கொடுப்பாங்க ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு. தர்க்கத்தினால ஈஸ்வரன் நிரூபிச்சிருவாங்க. அதனாலதான் வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு கங்கேஷநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரிசா அந்த பெங்கால் ஒரிசா அந்த ஏரியால தான் நிறைய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. நவத்வீபம், நவத்வீபம்னு சொல்லப்படுறது பெங்கால் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல வந்து பெரிய பெரிய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. ஒரு 7 மாடி கட்டிடம், அந்த 7 மாடி கட்டிடத்துல ஒரு ஒரு மாடியிலயும் நீங்க போகணும்னு சொல்லி சொன்னா முன்னாடி மாடியில பாஸ் பண்ணிருக்கணும். 7வது மாடியில போகணும்னு சொல்லி சொன்னா 7வது மாடியில வித்வான் அவர் வந்து கங்கேஷநாதர் ஜாதான் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணுவாரு, செஸ் விளையாடி இருப்பாரு, சதுரங்கம் விளையாடி இருப்பாரு. அவர் பாட்டு தனியா விளையாடி இருப்பாரு. செஸ் விளையாடுறதுக்கு பயங்கர புத்தி வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும். அவர் பாட்டு விளையாடி இருப்பாரு. அந்த இடத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணணும். அவரை டிஸ்டர்ப் பண்ணினாதான் அவர் வந்து உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. டிஸ்டர்ப் பண்றதுக்கு கேள்வி என்னன்னா திரவியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரிலாம் சாஸ்திர பத்தி இருந்திருக்கு அந்த ஏரியால. ஓ, இதுலயே ஒரு பெரிய தாக்கிக்கர் வந்து அவரோட அவரை வந்து தன்னோட ஒரு சன்னியாசி வந்து தன்னுடைய கீழே எடுத்து தன்னுடைய சிஷ்யரை எடுத்து கொண்டு போய் நவத்வீபத்தை படிக்க வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டுனா அவர் பார்த்தாரு, ஒரு வீட்டுல பிக்ஷாக்கு போய் கேட்கிறாரு. பிக்ஷா எல்லாம் ரொம்ப சாதாரணமா எல்லா இடத்தையும் கொடுப்பாங்க அந்த காலத்துல. சன்னியாசி வந்தா சன்னியாசிக்கு முதல் மரியாதை கொடுத்து அவருக்கு சாப்பாடு உணவு படைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. அப்போ அவர் வந்திருக்காரு. அன்னைக்கு தேதிக்கு அடுப்பெல்லாம் அணைச்சிருவாங்க, அணைச்சு முடிச்சாச்சு, சமையல் முடிஞ்சு போச்சு, அணைச்சு முடிச்சாச்சு. குழந்தை விளையாடிருக்கு. சன்னியாசி வந்துட்டாரு அந்த சமயத்துல, அவருக்கு சமைச்சு போடணுமே அப்படின்ற உடனே அம்மா உடனே பையனை கூப்பிடுறா, தம்பி கொஞ்சம் போய் பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கிட்டு வா, கணல் வாங்கிட்டு வா அப்படின்னு உடனே சரிமா அதோ வந்துட்டோமா அப்படின்னு ஓடுறான். அப்படி விளையாடின்றதான் அப்படியே ஓடுறான். ஓடின உடனே என்ன இந்த பையன், ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வரலையே, எடுத்துட்டு போகலையே கணல் கொண்டு வர்றதுக்கு, சரி அங்கேருந்து ஏதாவது கொண்டு வருவானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி பார்த்துட்டு இருக்கார். அவன் அங்கேருந்து திரும்பி வரான். எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, கீழே இருந்த மணலை கொஞ்சம் கையில அள்ளி அதுல 4 கணலை வாங்கிட்டு வந்துட்டான். அதை பார்த்த உடனே புரிஞ்சு போயிடுது, இவன் வந்து நல்ல பெரிய தாக்கிக்கனா வருவான். இவ்வளவு அந்த இன்ஸ்டன்டேனியஸ் புத்தி, அந்த புத்தி சாத்துரியம் இருக்கணும். நமக்கு முன்னாடி கொஞ்சம் புத்தி தேஜஸா இருந்தா கொஞ்சம் ஷார்ப்பா இருந்ததுன்னு சொல்லி சொன்னான். தர்க்கத்துல இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகும். அப்போ அதை பார்த்துட்டு உடனே அம்மா கிட்ட கேட்கிற, இவனை எனக்கு கொடுத்துருங்கோ, நான் உனக்கு பெரிய வித்வான் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு கொண்டு போய் வித்வான் ஆக்குறாரு. பெரிய வித்வான், காட்டி வித்வான் ஆறாரு. அவர் இதுக்கு போறாரு, எங்க ஒரிசாவோட கோயில் பூரி ஜெகந்நாதருக்கு போறாரு. அந்த காலத்துல வந்து பூரி ஜெகந்நாதர் கோயில் வந்து மூடி இருக்கு. ஒரு ஒரு கதவு வந்து பர்மனண்டா அடைச்சிருக்கு. அந்த கதவு திறக்க முடியல, நிறைய முயற்சி பண்ணியும். அதனால இவர் போகும்போது தாழ்த்திரவாய் அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடல. என்ன, நம்மளுடைய சைவ சித்தாந்த முறைப்படி சின்ன அப்பரும் சின்ன குழந்தை அவரும் ஞான சம்பந்தரும் பாட்டு பாடி கதவு திறப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த கதவு திறக்கிறேன், நான் அந்த கதவு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு 10 பாட்டு இன்னொருத்தருக்கு 1 பாட்டு. இவர் உடனே குழந்தை வந்து ஒரே பாட்டுல அவருக்கு கதவு திறந்துட்டா அப்ப அவரோட பாட்டு தான் மென்மையான பாட்டா இருந்திருக்கணும் அப்படின்னு இவர் சண்டை போடுறாரு சிவன் கிட்ட. அப்ப அவரு சொல்றாரு, எப்படி இல்ல, உன் பாட்டு ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது, அதனாலதான் 10 பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, என் பாட்டு நாராசமா இருந்திருக்குமா இருக்கும், உடனே கதவை திறந்துட்டாரு அப்படின்னு அவங்களுடைய தன்னடக்கத்தை காமிக்கிறது. அந்த மாதிரி இவர் போய் பாட்டெல்லாம் பாடல. இவர் சொன்னாரு, இவர் தார்க்கிக்கர் என்ன பாட்டு பாடுவாரு, போய் சொன்னார், கல்பனாதி நாசாதி நாசாதி நாத்த கங்கநாத் கங்கேசநாதன் என் பேரு. கல்பனைக்கு நாதனான நாதன் நீ இருந்தா உன்னுடைய நாதன் நானு. எப்படி அப்படின்னு கேட்டா, நீ இருக்கிறதே நான் சித்தம் பண்ணியிருக்கேன், தர்க்கத்துல நான் சித்தம் பண்ணியிருக்கேன், 9 தர்க்கம் கொடுத்து நாங்க சித்தம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒழுங்கா மரியாதை நீ கதவு திறக்கலன்னு சொன்னா எனக்கு அசித்தம்னவும் தெரியும். ஈஸ்வரன் இல்லைன்னு 9 இல்ல 10 தர்க்கம் கொடுத்து நான் சித்தம் பண்ணுவேன் அப்படின்னு உடனே உடனே கதவை திறந்துடுறதுதான் மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி நிதாய ஸ்ருதி விஸ்வேஷம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனை தார்க்கிகர்களோட ஈஸ்வரன் இதுதான். தார்க்கிகளோட ஈஸ்வரன் இப்படிப்பட்டதான். இவர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்களா இருந்தாலும், வைதிக தர்மசாஸ்திரத்துல ஈஸ்வரனை ஒத்துக்கிற வாதிகளா இருந்தாலும், இவங்க இந்த மாதிரி தர்க்க சம்பந்தப்பட்ட, அதாவது ரஷ்யால சொல்லுவான் வாட் இஸ் மைண்ட் அப்படின்னா நோ மேட்டர் அப்படின்மா. வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்டா, அப்ப மேட்டர் என்னதுன்னு கேட்டா நெவர் மைண்ட் அப்படின்ட்டுவான், முடிஞ்சு போச்சு. அதை காட்டிலும் ஈஸ்வரன் சம்பந்தப்பட்டதான் அவங்க ஒரு அனெக்டோட் ஒரு 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 லைன் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ப்ரே காட் ரோ டு ஷோர் அப்படிமா. நடுக்கடல மாட்டின்ட என்ன பண்ணு, கடவுளை வணங்கு. கடவுளை வணங்குறதுல ஒரு தப்பு இல்லை, ஆனா படகு துடுப்பியும் போடு, அதுதான் முக்கியம். கடவுளை வணங்குறது மாத்திரம் இல்லை, படகு துடுப்பியும் போடு, அப்பதான் நீ வந்து சேருவே அப்படின்மா. அப்போ ஈஸ்வரனை நான் நம்பினாலும் என்னுடைய சுயமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க இவங்க தார்க்கிகர்கள். அப்படிப்பட்ட தார்க்கிகர்கள் என்ன, அந்த தார்க்கிகர்கள் சிரேஷ்டமான அன்னம்பட்டர் என்ன பண்றாரு, சிரேஷ்டமான அன்னம்பட்டர் எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே மூலத்துல கடைசி ஸ்லோகத்தை பார்த்துட்டோம், விதுஷா அன்னம்பட்டேன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. வித்வானான அன்னம்பட்டனான என்னால் செய்யப்பட்டது இந்த தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறாரு. இப்போ அது மாத்திரம் இல்லாம ரெண்டு சித்தாந்தத்தை, வைசேஷிக சித்தாந்தத்தையும் நியாய சித்தாந்தத்தையும் எடுத்து கிச்சடி பண்ணி அதை ஒரு தனி சித்தாந்தமா நம்ம கொடுக்கறாரு. சிரேஷ்டமானவர் தான், தர்க்கத்துல ரொம்ப புத்திசாலி தான், சந்தேகமே வேண்டாம். அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு, நிதாய ஹிருதி விஸ்வேஷம், ஹிருதயத்துல அந்த விஸ்வேஷன் வச்சு, நிதாய குரு வந்தனம், குரு நமஸ்காரத்தையும் செஞ்சுட்டு, பாலானாம் சுகபோதாய, பாலர்கள் கஷ்டம் இல்லாம சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு, கிரியத்தே தர்க்க சங்கராக, இந்த தர்க்க சங்கரம் இங்க கிரந்தத்தை என்னால் செய்யப்படுகிறது, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, பதக்கிருத்தியம் பார்ப்போம். ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய பார்வதி சங்கரம் பரம் மயா சந்திரஜ சிங்கேன கிரியதே பதக்கிருத்யகம் யஸ்மாத் இதமஹம் மன்யே பாலானாம் உபகாரகம் தஸ்மாத் ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் விதுஷா சதா. கடைசியில வித்வானான என்னால் அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்லிண்டார் அண்ணம்பட்டர். பதக்கிருத்தியம் எழுதுற சந்திரஜ சிங்கர் புதசிங்கர் என்ன சொல்றாரு, விதுஷா சதா வித்வான்களால் எப்பொழுதும் செய்யப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும், ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் தஸ்மாத். ஹிதகரம் வாக்கியம், இனிமையான மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதான வாக்கியம். இனிமையான வாக்கியம்னு சொல்லி சொன்னா, நிறைய நான் உங்களுக்கு அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இதுதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல நல்லா பேசிட்டு கடைசியில எப்பா இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா, வார்த்தை நீ சந்தோஷமா இருந்தியா அவ்வளவு நேரம், அதுதான் அவ்வளவு அதுக்கு தான் பண்ண அப்படின்னு, அந்த மாதிரி வெறும் பிரயோஜனம் இல்லாத நல்ல வார்த்தைகளா பேசுறது இல்லாம, பிரயோஜனம் தரக்கூடியதான நன்மை பயக்கக்கூடியதான வார்த்தைகள் பேசுறது, அதுதான் வித்வான்களுடைய லட்சணம். அதனால அடுத்தவங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வார்த்தைகளா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய, ஃபர்ஸ்ட் கணேசர் எல்லா விக்னத்தையும் தடையையும் நீக்கிறவர் அப்படிங்கிறதுனால விக்னராஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தடைகளின் அரசன், விக்னராஜன் சொல்லி சொன்னா தடைகளின் அரசன். மத்தியம பதலோப சமாசம் சமாசத்தினால இங்க தடைகளை நீக்கும் அரசன் அப்படின்னு அர்த்தம் வரும். விக்னத்தை நாசம் செய்யும் நாசம் ராஜன், தடைகளை நாசம் செய்யும் நாதன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த நடு பதமானது லோபமானதுனால மத்தியம பத லோப சமாசம் சமாசத்தை நம்ம இங்க இருக்கணும், விக்னராஜன். இப்படிப்பட்ட விக்னராஜனை நமஸ்காரம் பண்றார். எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிரந்தமானது முழுமையா பிரச்சனை இல்லாம முடியணும், ஒண்ணு. ரெண்டாவது, எழுதி முடிச்ச உடனே பெட்டியில தூக்கி வைக்கிறதுக்கு இல்ல, இந்த கிரந்தமானது பிரச்சனையம் அடையணும், பிரச்சாரம் அடையணும், எல்லாருமே இந்த கிரந்தத்தை படிக்கணும். எல்லாரும் இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு, இந்த கிரந்தமானது எல்லாரும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அடையணும், எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு நிலையை அடையணும். அதனால ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய, கணேஸ்வரன் நமஸ்காரம் செஞ்சுட்டு, கணேசரை மாத்திரம் இல்ல அவங்க அப்பா அம்மாவையும் நமஸ்காரம் பண்றேன், பார்வதி சங்கரம் பரம், பார்வதி சங்கரனையும் நமஸ்காரம் பண்றேன். சாம்ப மூர்த்தியை, அம்பா கூடியதான மூர்த்தி ஈஸ்வரனை நான் நமஸ்காரம் பண்றேன். யாரு யாரு நமஸ்காரம் பண்றா அப்படின்னு கேட்டா, மயா சந்திரஜ சிங்கேன நமஸ்காரம் பண்றது, சந்திரஜ சிங்கேன் என்னால் செய்யப்படுகிற நமஸ்காரம், சந்திரஜன் சந்திரஜன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திரனுடைய சந்திரா ஜாத்தன் சந்திரகன் அப்படின்னு அர்த்தம். சந்திரனிலிருந்து தோன்றியவன், சந்திரனிலிருந்து தோன்றியவன் யாரு? புதன். அப்படி புத சிங்கர் அப்படின்னு அவர் பேர் வரணும். பத்மஜா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? பத்மாத் ஜாதக பத்மஜா. பத்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா சேரு, சேற்றிலிருந்து முளைத்தது அப்படிங்கிற தாமரை உபலட்சணம். அந்த மாதிரி சந்திரிலிருந்து தோன்றியவர் புத சிங்கர் அப்படின்னு அர்த்தம் வரணும். நீ புதன் சிங்கரான என்னால் கிரியதே பதகிருத்தியகம், செய்யப்படுகிறது இந்த பதகிருத்தியகம் சொல்லப்படுற இந்த டீக்காவானது, இந்த விளக்குறையானது, விளக்குறை என்னால செய்யப்படுறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் இதை நான் செய்யணும்? இப்ப நிறைய டீக்கா இருக்குப்பா, ஏன்பா நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டா, எஸ்மா இதமகம் மண்யே, எதனால அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்தத்துக்கு எதனால இந்த டீக்கா எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இந்த மாதிரி நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? பாலானா உபகாரகம், பாலர்கள் தர்க்க சாஸ்திரத்தை படிக்காம இருக்கிறவங்க அவங்களுக்கு உபகாரமா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஏன் உபகாரம் செய்யணும் அவங்களுக்கு? அவங்களுக்கு செய்யறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டா, தஸ்மா ஹிதகரம் வாக்கியம் பக்தம் விதுஷா சதா, பாலர்களுக்கு தெரியாதவங்களுக்கு விஷயத்த ரொம்ப இனிமையா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதான் வித்வான்களுடைய சிறப்பு. வித்வான் யார சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எவன் ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்ச அந்த ஞானத்தை தெளிவா இன்னொருத்தருக்கு கொடுக்கறானோ அவன் தான் வித்வான். அப்படிப்பட்ட வித்வானுடைய செயல் எப்படி இருக்கணும்? அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாவே இருக்கணும். அதனால நான் வித்வான் வந்து எல்லா வித்வான்களும் இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடியதாக செய்யணும் அப்படிங்கறதுனால நானும் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, விஸ்வேஷம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விஸ்வேஷம்னா யாரு அப்படின்னா, ஜெகத்கர்த்தாரம் ஸ்ரீ சாம்பமூர்த்தி அம்பாயாக சக சாம்ப, அம்பாயாக சைதா அப்படிங்கிறது சாம்ப, சாம்பமூர்த்தி எஸ் எஸ் சக சாம்பமூர்த்தி அவர் தான் ஈஸ்வரன். அம்பானா யாரு? ஜெகத்பாலனகத்ரி தேவி, அவங்க கூட இருக்கிறவர் மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு திவ்யமான சொரூபம். மூர்த்தின்னு சொல்லி சொன்னா திவ்யஸ்வரூபன் அப்படின்னு அர்த்தம். அப்படி திவ்யஸ்வரூபனான ஈஸ்வரன். ஹிருதி, ஹிருதின்னு சொல்லி சொன்னா மனசி, மனசுல என்னுடைய இதயத்துல. நிதாய நிதா நிதராம் தாரயித்வா, நிதாய நிதராம் தாரயித்வா, நிரந்தரமாக தாங்கி, இதயத்தில் ஈஸ்வரனை அம்பாகூடியவரான ஈஸ்வரனை சாம்பமூர்த்தியை நிரந்தரமாக தாங்கி, குருவந்தனம் ச விதாய, குருவந்தனத்தையும் செய்து. விதாய அப்படின்னா கிருத்வா அப்படின்னு அர்த்தம், செய்து அப்படின்னு அர்த்தம். அப்போ குரு வணக்கத்தையும் நான் செய்து ஈஸ்வரனுக்கு. குருன்னு சொல்லி சொன்னா யாரு? யார் இந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினாங்களோ அந்த அவர், சாஸ்திரத்தை உபதேசம் பண்றவர் குரு. அப்படி அந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணவரானவரை நான் நமஸ்காரம் பண்ணி, பாலேடி, பாலன்னா யாரு அப்படின்னு கேட்டா குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த குழந்தை என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அத்ர அதீத வியாக்கரண காவிய கோஷ அனதீத நியாய சாஸ்திரோ பாலக, யாரு காவிய கோஷம் மத்த சாஸ்திரத்தை எல்லாத்தையும் படிச்சிருப்பான், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அனதீத நியாய சாஸ்திர, யாரு நியாயசாஸ்திரத்தை படிக்கிறையோ அவங்கதான் பாலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அனதீத இங்கதான் தர்க்கத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மூலத்தை படிக்கும் போதே தர்க்கத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் மூணு தோஷம் பார்க்கணும் நம்ம. உத்தேசம், லட்சணா, பரீட்சா, இதுதான் தர்க்கத்துடைய சாஸ்திர, தர்க்க சாஸ்திரத்துடைய ஆதாரமே. நாம என்னத்த சொல்ல நினைக்கிறோமோ அது உத்தேசம். அந்த உத்தேசத்துக்கு ஒரு லட்சணம் கொடுக்கணும், ஒரு டெபினேஷன் கொடுக்கணும். அந்த டெபினேஷன் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்குறது பரீட்சா. இந்த பரீட்சா நிலையில மூணு தப்பு வரக்கூடாது. முதல் தப்பு அவ்வியாப்தி, ரெண்டாவது தப்பு அதிவியாப்தி, மூணாவது தப்பு அசம்பவம். இந்த மூணு தோஷமும் இல்லாததான லட்சணமா இருக்கணும். அப்படிப்பட்ட லட்சணம் தான் சரியான லட்சணம். அப்படி அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம். அவ்வியாப்தின்னு சொல்லி சொன்னா, நீங்க என்னத்த சொல்ல போறீங்களோ அந்த சொல்றது முழுமை அடையாம அதுக்கு முன்னாடியே நின்றுன்றது. உதாரணத்துக்கு மாடுன்னா என்னன்னா வெள்ளை நிறம் உள்ளதுன்னு சொல்லி சொல்றது. மாடு செகப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளை நிறம் உள்ளது மாடுன்னு சொல்லி சொன்னா அவ்வியாப்தி. அதிவியாப்தின்னு சொல்லி சொன்னா, மாடு என்னதுன்னு கேட்டா நாலு கால் உள்ளது இல்ல ரெண்டு கொம்பு உடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நாலு கால் உடையது நாய்க்கூட ஆடும் கூட. நீங்க சொன்னது குறிக்க நினைச்சது மாட்டை, ஆனா அது போனது ஆடு மாடு நாய் குதிரைய எல்லா மிருகங்களுக்கும். சரி, அதனால அசம்பவம். மூணாவது தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க குறிக்கிற நினைக்கிற எதிரியோ மாடு, மாடை நீங்க குறிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மாடை தவிர மத்த எல்லாத்தையும் குறிக்கிறதா இருக்கு. மாட்டை குறிக்கிறது அப்படின்னா மாடு ஒரு குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. மாடு ரெண்டு குழம்புடையது,
ஏகசத்வத்வம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, மாடு ஒரு குலம் உடையது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அசம்பவ தோஷம். இந்த தோஷத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கிரிக்கெட்ல பாருங்க, பால் நீங்க போடுறீங்க, பால் வந்து ஸ்டெம்பு கிட்ட போகணும், பேட்ஸ்மேன் கிட்ட போகணும். இப்போ பால் போடும்போது பால் பேட்ஸ்மேன் கிட்ட போகாம நடுவுலயே விழுந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நடுவுலயே விழுந்து அது உருண்டு ஓடுறது, அவர் போய் ரீச்சே பண்ணல. இது அவ்வியாப்தி அப்படிங்கிற தோஷம். அதாவது வியாப்தி போய் சேரணும், எங்க போய் சேரணும், பேட்ஸ்மேன் கிட்ட, ஆனா போறது நடு பிச்சுல வந்து நின்றுறது, இது அவ்வியாப்தி. அதிவியாப்தி அப்படிங்கிறது நீங்க போட வேண்டியது ஸ்டெம்ப நோக்கி, ஆனா போனது தலைக்கு மேல, நோ பால், தலைக்கு மேல ஹை பிச் பால போட்டீங்க, இல்ல தலைக்கு மேல போயிடுச்சு ஸ்ட்ரைட்டா. அப்போ இது அதிவியாப்தி. மூணாவது அசம்பவம், நீங்க போட வேண்டியது முன்னாடி ஆனா போறது பால் பின்னாடி, இதுக்கு பேரு அசம்பவம். இந்த மாதிரி விளக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இது அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் சொல்லி சொன்னா நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஏன்னா மாடு ஆடுன்னு சொல்லி சொன்னா மாடை கூட அது ஒரு குழம்புடையதா ரெண்டு குழம்புடையதா பார்த்தது இல்லை நம்ம சரியா, பட் நமக்கு தெரியும் கிரிக்கெட்னா என்னன்ட்டு, சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம். அப்படி இங்க என்ன, இந்த மாதிரி மூணு தோஷம் இருக்கா இல்லையான்னு பாக்கணும், நம்ம பரீட்சா பண்ணணும். இந்த லட்சணத்துக்கு என்ன லட்சணம் இங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா, பாலன் அப்படின்னா யாருன்னு பண்ணிருக்கோம். பாலன்னா யாரு, அனதீத காவிய கோஷாதி, அதீத காவிய கோஷாதி, அனதீத நியாயசாஸ்திரம், யாரோ அவன் தான் பாலன். அனதீத காவிய கோஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, வெறும் லட்சணம் வந்து பாலன்னா யாரு, அதீதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, அனதீத நியாயசாஸ்திர பாலக அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே. நியாயசாஸ்திரத்தை மாத்திரமே படி, நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிஞ்சு போயிடுமே. அப்படின்னா வியாசாதவ் அதிவியாப்தி வாரணாய அனதீத இதி, முதல்ல அதீத காவிய கோஷ அப்படிங்கறத மாத்திரம் சொல்றேன், அனதீதவ சொல்லவே இல்லை. பாலன் யாரு, அதீத காவிய கோஷ அப்படின்னு சொல்லி சொல்றேன். வியாசர் சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சிருக்கார், பாலன் அவரும் ஆயிடுவார், அதனால அனதீத நியாயசாஸ்திரம் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்போ அனதீதன் மாத்திரம் சொன்னா போதுமே, அதீத சொல்ல வேண்டாமே, அதாவது படிக்காதவர் மாத்திரம் சொன்னா போதுமே, படிச்சவரை பத்தி பேச வேண்டாமே, என்னத்தை படிச்சான்னு பத்தி சொல்லணும், அது வேண்டாமே, வெறும் படிக்காதவன் அப்படிங்கறத மாத்திரம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸ்தனந்தயே அதிப்பிரசக்தி வாரணாய அதீத வியாக்கரணி, படிக்காதவன் நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொன்னா தெளிவா இருக்கு, நமக்கு புரிஞ்சிருது. தர்க்கம்னா இதுதான், புரிஞ்சுக்கோங்க. பானை தன்மை உள்ள பானை அப்படிங்கறத சொல்றதுக்கு காரணம் என்ன, அதுதான் நீரை நமக்கு பிடிச்சு வைக்க முடியும். அந்த மாதிரி வெறும் சாஸ்திரத்தை படிச்சவன் அப்படின்னு படிக்காதவன் சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு கேட்டா போதும், இப்படிதான் தோன்றது. நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் பாலன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சொன்னா அது இல்ல. இந்த சாஸ்திரத்தை மற்ற சாஸ்திரத்தை படிச்சவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஸ்தனந்தையே தாய் கிட்ட பால் குடிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை கூட சாஸ்திரம் படிக்கல, நியாயசாஸ்திரம் படிக்கல, காவிய கோஷத்தையும் படிக்கல. இப்போ அந்த குழந்தையும் பாலன் தான், அந்த இடத்துல லட்சணம் போயிடும். அதனால என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, ஸ்தனந்தை அதிப்பிரசக்தி வாரணாய அரீத வியாக்கரணி, மத்த சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன், வியாக்கரண சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன் குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை இன்னும் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கல, அதனால அங்க போகல. அதுக்குத்தான் அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு ப்ரிசைஸா நாம எந்த விஷயத்த குறிக்கணுமோ அதை மாத்திரம் குறிக்கிறதுக்கு தர்க்க சாஸ்திரமானது உதவிகரமா இருக்கு. எல்லா சாஸ்திரக்காரங்களும், வேதாந்திகளும் சரி, மற்ற சாஸ்திரக்கார பூர்வமீமாசிகளும் சரி, எல்லாருமே நியாயசாஸ்திரத்தை கையில வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சொன்னதை ஒரு விஷயத்த தெளிவா சொல்றதுக்கு நியாயசாஸ்திரம் ரொம்ப உதவிகரமா இருக்கு. இப்போ முதல் பாலன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. சுகேதி, சுகேன அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சுகேன அனாயாசேன போதாய பதார்த்த தத்துவ ஞானாய இத்தியர்த்தம், கஷ்டம் இல்லாம புரிஞ்சுக்கிறதுக்கு. எதை புரிஞ்சுக்கிறதுக்கு, கஷ்டம் இல்லாம புரிஞ்சுக்கணும்னா என்னத்தை புரிஞ்சுக்கலாம், ஏன்னா உலகத்துல புரிஞ்சுக்க வேண்டிய கஷ்டத கைமல்ண்டி அளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லியிருக்கு. அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இந்த உலகத்துல, நீ எதை சொல்ல போற, கஷ்டம் இல்லாம எதை நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, பதார்த்த தத்துவ ஞானாய இத்தியர்த்த, பதார்த்த தத்துவ ஞானத்தை, இந்த பதார்த்தங்கள் ஏழு பதார்த்தங்கள், இந்த ஏழு பதார்த்தங்கள்ல உலகமே அடங்கி போயிடும் அப்படிங்கிற இந்த தத்துவ ஞானத்துக்கோசரம் தான். ஏன் இந்த தத்துவ ஞானத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தத்துவ ஞானத்தை நம்ம ஒரு விஷயத்த கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சோம்னா நமக்கு மோட்சம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்மளால இந்த மாதிரி ஒரு வகையறையால அடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு பிரச்சனை, பயம். வகையறையில நம்ம அடக்கிட்டோம்னு சொல்லிட்டோம், இந்த வகைப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து மோட்சம். அதனால இந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்துறதுக்கு நாம இந்த தத்துவ ஞானத்தை அடைய வேண்டியது இருக்கு. தர்க்கியந்தே பிரமிதி கிரியன் விஷய கிரியந்தே தர்க்காக. தர்க்க சங்கிரகம்னா என்ன? தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. இதனால்தான் இதெல்லாம் நான் மூலத்தை தொடவே இல்லை. தர்க்க சங்கிரகம்னா என்ன? தர்க்கியந்தே பிரமிதி விஷய கிரியந்தே தர்க்கியந்தே தர்க்கியந்தி தர்க்காக தர்க்கியந்தே பிரமிதி விஷய கிரியந்தே. பிரமிதி பிரமாணத்தினால் பிரமாண ஞானமானதை நமக்கு அடைவிக்கிறது, அதுதான் தர்க்கம். பிரமாண ஞானத்தினால எந்த விஷயத்தை அடைவிக்கிறது அப்படின்னு கேட்டா திரவியாதி பதார்த்தாக. திரவியாதி பதார்த்தத்தை நமக்கு பிரமாணம் மூலியமாக அடைவிக்கிறது. தேஷாம் சங்கிரக அதனுடைய சங்கிரகம்னு சொல்லி சொன்னா சேர்க்கை கூட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சங்கிரக அப்படின்னா சங்கேபீன உத்தேச லட்சணா பரீட்சா எஸ்மின் சகந்த. சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சான்னு இந்த மூணு விஷயமும் இருக்கோ அதுதான் சங்கிரகம். சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சாவானது செய்யப்பட்டிருக்கோ தர்க்க சாஸ்திரத்தை பத்தி அதுதான் தர்க்க சங்கிரகம். நான் மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் உத்தேச உத்தேசம் லட்சண பரீட்சா உத்தேச லட்சண பரீட்சா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. உத்தேசம்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கு லட்சணம் இதுதான். உத்தேசங்கிறதுக்கு லட்சணம் என்ன? நாம மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் யதா திரவியம் குண இதி. உத்தேசம்னா சும்மா பேரை மாத்திரம் சொல்றது. திரவியம் குணம் அப்படின்னு வெறும் பேரை சொல்லியிருக்கிறது. திரவியம்னா என்ன அப்படின்னு அடுத்த நிலைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பேரு அசாதாரண தர்மனோ லட்சணம் லட்சணம். அதனுடைய விசேஷ தர்மம் மத்ததுல இருந்து பிரித்து காட்டக்கூடிய தர்மம் தான் லட்சணம். அசாதாரணம்னா விசேஷம், அசாதாரண சாதாரணமற்றது அப்படின்னா விசேஷம். அந்த தர்மம் என்னது? தன்மை. அப்படிப்பட்ட தன்மை தான் லட்சணம். மற்றதுல இருந்து பிரித்து காட்டக்கூடியதான ஒரு தன்மை எதுல இருக்கோ அந்த விஷயத்த குறிக்கிறதான் லட்சணம். மாடுன்னு சொல்லி சொன்னா ஏக சஃபவத்துவம் இல்ல, அது அதோடைய ஒரு குழம்புடையதுன்னு சொல்ல முடியாது, கொம்புடையதுன்னு சொல்ல முடியாது, காலுடையதுன்னு சொல்ல முடியாது. இப்ப எதன்னு சொல்றது அப்படின்னா ஆடு தசை உடையது தொங்குற மாதிரி ஒரு சதை இருக்கும், அந்த தொங்குற சதை ஆடு தசைன்னு சொல்றது. ஆடும் தசைன்னு சொல்லணும் இல்லாட்டி, ஏன்னா ஆடு தசைன்னா ஆடோட தசை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்துடும். அதனால ஆடும் தசை, ஆடும் தசை இருக்கிறது தான் மாடு. அந்த சதை கீழே தொங்கின்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறது மாடு. சேவல்னா மேல கொண்டை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி லட்சணம் கொடுக்கணும் நீங்க. அப்படி எது இந்த நாம எதை குறிக்க போறோமோ அது கரெக்டா ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரியான விசேஷமான தரம் ஆடும் தசை வேற எதுக்கும் இல்லை, அதனால அது மாடு அப்படின்னு ஆயிடுறது. சரி, ஒட்டகச்சிவிங்கினா எது கழுத்து நீண்டு இருக்கிறதோ, வேற எதுவும் கழுத்து நீண்டு இல்ல, அதனால ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கினா கழுத்து நீண்டு இருக்கு அப்படின்னா ஒன்னும் ஒட்டகச்சிவிங்கி, இன்னொன்னு அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மிருகம் இருக்குமா இருக்கும். அப்போ ஒட்டகச்சிவிங்கில இருந்து ஏன்னா ரெண்டு, ஒன்னு புள்ளி வச்சது இன்னொன்னு புள்ளி இல்லாத ரெண்டு வகையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒட்டகச்சிங்கனா புள்ளி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ மத்த விஷயத்திலிருந்து இதை பிரிச்சு காட்டும். சரி, இதுதான் லட்சணம். மத்ததுல இருந்து பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு விசேஷமான தர்மம் அதுக்கு இருக்கிறது, அது பேர் லட்சணம். திருப்பதியில யாரையா தேடணும்னா மொட்டை அடிச்சிருப்பாருன்னு சொல்றது இல்ல விஷயம். அவர் எப்படி இருப்பார், அவருடைய அங்க அடையாளம் இங்க ஒரு மறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் விசேஷமா இருக்கு. இங்க மறு மாத்திரம் இல்ல, அவர் கொஞ்சம் விந்தி விந்தி நடப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விசேஷம். அப்ப ரெண்டு விஷயம் பிரிச்சு காமிச்சிட்டீங்க. ரெண்டு விஷயம் ஒரே ஆறுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஒரு தார்க்கிகம் வந்து இதுல போறான், ஒரு மீட்டிங், தார்க்கிகர்களோட மீட்டிங் ஒண்ணு நடக்கிறது. அவனோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரணும், அவன் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு இந்த பிளெயின்ல போறதுன்னா கொஞ்சம் பயம், எப்பவுமே ட்ரெயின்ல தான் போவான். ஆனா என்ன ஆறுது, நாளைக்கு மீட்டிங்கு இன்னைக்கு அவன் புறப்பட்டு ஆகணும், அந்த மீட்டிங் அவன் போயே ஆகணும், அங்க இவனை வந்து பெருமைப்படுத்துறாங்க, அதனால இவன் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி அப்படின்னு எப்படியோ வந்துடுறான். கொஞ்சம் தைரியத்தை பண்ணிட்டு பிளைட்ல வந்து ஏறி உட்காந்துடுறான். பக்கத்திலேயே பக்கத்து சீட்டுக்காரர் இன்னொரு தார்க்கிகர், ரெண்டு பேரும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாக்குறாரு, என்னையா நீ பிளைட்ல எப்படி வந்த, நீ பயப்படுவியாச்சே பிளைட் வந்தா, எப்படி நீ வந்த அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அப்படி யோசிச்சு தர்க்கத்தை போட்டேன், சரியா வந்துடுச்சு அப்படின்வா. தர்க்கத்தை போட்டேன் எப்படி என்னன்னா, எனக்கு ஃப்ளைட்டில் போகிற பயம் என்னன்னா அந்த பாம்பு வச்சிருவாங்க ஃப்ளைட்டில், அதுதான் எனக்கு பயம், அதனால தான் நான் வர்றதில்லை அப்படின்வா. இப்போ என்ன தர்க்கத்தை இங்கே வச்ச அப்படின்னா, ஒரே ஃப்ளைட்டில் ரெண்டு பாம்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்மா. எப்படியா ரெண்டு பாம்பு இருக்க முடியும் ஒரே ஃப்ளைட்டில், அதைத்தான் நானும் சொன்னேன், எனக்கு புரியலையே அப்படின்னா, ஒரு பாம்பு நான் வச்சிருக்கேன், இன்னொரு பாம்பு இந்த ஃப்ளைட்டில் வர்றது, ஒரே பிளைட்ல ரெண்டு பாம்பு இருக்கிறது ரொம்ப துர்லபம், அதனால நான் தைரியமா வந்துட்டேன், என் பாக்கெட்ல ஒரு பாம்பு இருக்கு அப்படின்மா. தர்க்கம் அது. அப்படி இந்த மாதிரி விஷயமா விஷயத்தை வந்து பிரிச்சு காட்டுறது அசாதாரண தர்மம், அதை பிரிச்சு காட்டி நம்ம கொண்டு வர்றது அது பேரு லட்சணம். சரி அடுத்தது இங்கே கந்தவத்வம் பிருத்வியாக, பிருத்வினா என்னது எது வாசனை உடையதோ அதுதான் பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு பிருத்விக்கு லட்சணம் கொடுக்குறோம். அடுத்தது லட்சியத்தசிய லட்சணம் சம்பவத்தீனவா இத்தி விசாரக பரீட்சா, நாம எதை குறிக்கிறோமோ குறிக்க போறோமோ அந்த குறிக்க போனது அந்த லட்சணத்தின் மூலியமாக குறிக்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கறதான் பரீட்சா. நாம எதை சொல்ல போறோமோ அந்த சொல்ல போறத சரியா சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிற விசாரம் பண்றதுதான் பரீட்சா. அத்திர உத்தேசிய பக்ஷ ஜானம் ஃபலம், லட்சணசிய இத்தர பேத ஜானம் பரீட்சாயாக லட்சணே அதி தோஷ பரிகாரக இது மந்தவியம். அப்போ இதுக்கு பிரயோஜனம் என்ன என தெரியும் நமக்கு, பிரயோஜனம் உத்தேசிய மந்தோபி பிரவர்த்தை இங்கேயும் அந்த நியாயம் வரும். ஒரு பிரயோஜனம் இல்லாம இத்த ஒருத்தரும் இந்த லட்சணா பரீட்சாலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். உத்தேசம் லட்சணா பரீட்சா எதுக்கு பண்ணணும், உத்தேசம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்ஷ ஜானம் ஃபலம், பக்ஷத்துடைய அறிவு நமக்கு ஃபலம். பக்ஷம்னா என்ன, எந்த இடத்துல சந்திக்த சாத்தியம் இருக்கோ, சாத்தியமானது சந்தேகத்தின் கிடமாக இருக்கோ அதுக்கு பேர் பக்ஷம். சந்திக்த சாத்தியவான் பக்ஷ அங்க படிச்சோம் மூலத்துல, அதுக்குதான் மூலம் போக வேண்டியது இருக்கு, இல்லாட்டி இந்த இடத்துல ஒண்ணுமே புரியாது நமக்கு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, பக்ஷம்னா சந்தேகத்துக்கிடமான சாத்தியம் உடையது பக்ஷம். மலையில நெகம் நெருப்பு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு, அதனால மலை பக்ஷம் ஆயிடுறது. நெருப்பு சமையலறையில் நிச்சயமா இருக்கு, அதனால நிச்சய சாத்தியவான் நிச்சித சாத்தியவான் சபக்ஷ, அது சபக்ஷம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி கடல்ல இல்லாட்டி சமுத்திரத்துல இல்லாட்டி நம்மளுடைய ஏரியில நிச்சயமா நெருப்பு இருக்காது. அந்த மாதிரி நிச்சய சாத்திய அபாவான் நிச்சய நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இருக்கிற இடம் பேரு விபக்ஷ. நிச்சித சாத்திய அபாவான் விபக்ஷ, நிச்சித சாத்தியவான் சபக்ஷ, சந்திக்த சாத்தியவான் பக்ஷ அப்படின்ற நிலை பிரகாரம் பக்ஷம் என்ன, சந்திக்கத்திற்கிடமான சாத்தியம் உடையது. இங்க சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு பேர் பக்ஷம். அப்படிப்பட்ட பக்ஷம் அதோட அறிவு நமக்கு உண்டாகும், எதுனால உத்தேசம்னால. சரி லட்சணத்தினால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தர பேத ஞானம், லட்சணத்தினால மத்ததிலிருந்து பிரிச்சு அடையக்கூடிய ஞானம், மத்தத நாம எதை குறிக்கிறோமோ அதுல இருந்து விளக்கிறதோட ஞானமானது நமக்கு உண்டாகுது. அடுத்தது பரீட்சையோட லட்சணம் என்ன அப்படின்னா, பரீட்சையோட லட்சணம் லட்சணே தோஷ பரிகாரக, லட்சணம் என்ன பண்றோமோ அந்த லட்சணத்துடைய தோஷங்கள் என்ன இருக்கோ அந்த தோஷத்தை நீக்கிறதா பரீட்சையோட பலன். பரீட்சை பண்றதுக்கு பிரயோஜனம் என்ன, லட்சணம் சரியா இருக்கா இல்லையா, சரியா இல்லைன்னா ஏன் சரியா இல்ல, அந்த சரியை எப்படி திருத்துறது அப்படிங்கறத பாக்குறதுதான் பரீட்சையோட பிரயோஜனம். அப்படி மூலத்தினுடைய பிரயோஜனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நமஸ்காரம், நமஸ்காரம் அப்படின்றதுக்கு மங்கள மங்களத்துக்கு நமஸ்காராத்மக மங்களம்னு சொல்லி சொன்ன நமஸ்காரம்னா என்ன அப்படின்னா சுவ அபகர்ஷ போத அனுகூல வியாபார நமஸ்கார, இல்ல சுவ அவதிக உத்கர்ஷ்ணவத்தையா ஞாபனம் வா நமஸ்காரம்னு சொல்லி சொன்னா, நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற புத்தியை வச்சுண்டு செய்யக்கூடிய ஒரு செயல், இல்லாட்டி என்னை காட்டில் நீ உயர்ந்தவன் அப்படிங்கிற புத்திய தூண்டக்கூடியதான ஒரு செயல், இதுக்கு பேர் தான் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிஷ்டாச்சாரத்தினால நமக்கு அடியப்பட்டது, சிஷ்டாச்சாரம்னு சொல்லி சொன்னா பெரியவர்களான செய்யப்பட்ட முறை, அதை நம்ம கடைபிடிக்கிறதா இருக்கு, அதனாலதான் மங்களாச்சரணத்தை செய்யணும். மங்களாச்சார மங்களாச்சரணத்தை பண்றதுனால சமாப்தி காலம் காமோ மங்களம் ஆச்சரியத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சமாப்தி செய்ய ஒரு கிரந்தத்தை முடிய ஆசையுடையவன் மங்களத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மங்களாச்சரணத்தை செய்யணும். இந்த மங்களாச்சரணத்தை குறித்து நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நான் அங்கேயும் சொல்லிட்டேன், வந்து கிரணாவளி முதலிய கிரந்தங்கள் எல்லாம் வந்து மங்களாச்சரணம் இல்லாமலே முடிஞ்சிருக்கு, பல கிரந்தங்கள் மங்களாச்சரணம் பண்ணியே முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் அப்பூர்வம், முன்னாடி அவங்க செஞ்ச புண்ணியத்தினாலேயோ இல்லாட்டி முன்னாடி செஞ்ச கிரந்தத்துக்கு வெளியில செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயோ இல்ல போன ஜென்மத்துல செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயும் பதில் எல்லாம் கொடுத்தாச்சு. போஜனாதோ சரி, போஜனாதோ விபிச்சார வாரணாய அலௌகிகேதி, அலௌகிக அபிகீத ஜிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்றது. மங்களம் எதுக்கு, மங்களம் வேத போதித கர்த்தவியதாக்கம், அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்றது. அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பரம்பரையினால செய்யப்பட்ட தடை இல்லாம செய்யப்பட்ட ஒரு முறை, அதனால நாமளும் அதை செய்யணும் அப்படின்ட்டு. ஏன் அலௌகிக்கன்னு சொல்லி சொல்லணும், சாப்பாடும் லௌகிகம், அந்த சாப்பாடு முதலிய விஷயத்துல பிரவர்த்தியானது போயிடக்கூடாது அப்படின்ட்டு. சரி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.